நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில் நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றிய தனது அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்பவர் பொள்ளாச்சி வடக்கு சி கோபாலபுரத்தைச் சேர்ந்த ஆர் முத்துச்சாமி அவங்க. வாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போமா.
அனைவருக்கும் அறிவொளி பசுமை வணக்கம்ங்க. என்ற பேரு அறிவொளி ஆர் முத்துசாமிங்க, சி கோபாலபுரம் பொள்ளாச்சி வடக்குங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து என்னுடைய விவசாயத்தில் நான் பட்ட அனுபவங்களை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேங்க. குறிப்பாக இந்த காலத்தில் பார்த்தோங்கன்னு சொன்னால் விவசாயம் செய்கிறது பெரியோரு போட்டியில், அதுலேயுமே வாழ் கிடைக்காத பிரச்சனையில் விவசாயத்தை விட்டு போகலாமா, விவசாயத்தை நாடலாமா அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் விவசாயத்தை வெற்றிகரமாக நடத்துறதுக்கு பல்வேறு தொழில்நுட்பங்கள் இருக்குது. ஆனால் அதை நம்ம முறைப்படி கடைப்பிடிச்சோம்னு சொன்னால் நிச்சயமாக வந்து விவசாயங்கிறது தொய்வடையாது. அதன் அடிப்படையில் தான் நான் என்ன பண்ணணும்னு சொன்னால் நாட்டுக்கோழி வளர்த்தனுங்க, கறவு மாடு வளர்த்தினேன். இப்போ இந்த நாட்டுக்கோழிங்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண இந்த பிராய்லர் இந்த கறிதக்கூடிய கோழியை விட நாட்டுக்கோழி வளர்த்துறது ரொம்ப சுலபமான இது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு நான் சொன்னேன், என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், ஒரு கோழி வருஷத்துக்கு 4 தடவை முட்டை வைக்கும். ஒரு தடவை முட்டை வைக்கும் பொழுது, ஒரு பருவத்துக்கு வைக்கும் பொழுது 12-15 முட்டை வைக்கி, சராசரியாக 12 முட்டைன்னு வச்சுக்கோங்க. 12 முட்டை வைக்கிது. 12 முட்டை வச்சுன்னா அந்த 12 முட்டையும் நம்ம அடவைக்கிறோம். அடவைக்கும் பொழுது அக்டோபர் நவம்பர் அந்த இடி மின்னல் இருக்கும்பொழுது நம்ம அடை வச்சோம்னு சொன்னால் நிச்சயமாக வந்து நீங்கள் என்னதான் பாதுகாப்பு பண்ணி இடி உள்ள சத்தம் கேட்காத பண்ணினாலும் குறைஞ்சது 2 குஞ்சு 3 குஞ்சு எல்லாம் பொறிக்காமல் முட்டையை அழுகி போயிடும். ஆனால் இதே மழை காலத்தில் குளிர்காலத்தில் வச்சிங்கன்னு சொன்னால், நீங்கள் 10 முட்டை வச்சிங்கன்னு சொன்னால் 10 முட்டையும் பொறிக்கும். அந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு திட்டம் போட்டு செய்யணும். அப்போ நீங்கள் 10 முட்டை 12 முட்டை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் 2 முட்டை 3 முட்டை அழுகி போகுது, 9 குஞ்சு பொறிக்குது. 9 குஞ்சு பொறித்து நல்லா பராமரிக்கணும். ஏன்னா அந்த குஞ்சு பொறிச்ச உடனே அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம சுலபமான முறையில் தீவன செலவை குறைக்கணும்னு சொன்னால் கரையானை போய் தேடணும். இப்போ நம்ம காட்டுக்குள்ளேயே போனோம்னு சொன்னிங்கன்னா, தென்னமரத்து பாலை மட்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெடியால் காலை நேரம் போய் பார்த்தீங்கன்னா கரையான் மண் அப்படியே இருக்குது. அதை அப்படியே ஒரு கூடையில் போட்டு அந்த கரையானெல்லாம் கொண்டு வந்து போட்டோம்னு சொன்னால் கோழி கொஞ்சம் அழகாக சாப்பிடும். சரி, அப்படியே நம்ம போய் தேட முடியலன்னு சொன்னால் பழைய பானையை, பழைய சாக்கு, சாக்கில் சும்மா லேசாக ஒரு சாணி தொளித்து கொஞ்சம் வெள்ளைப்பாக்கு தொளித்து அந்த பானைக்குள்ளே வச்சுட்டு கீழே வச்சுட்டோம்னு சொன்னால் கரையா வந்து வெடியிறக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 300 கிராம் 400 கிராம் அளவுக்கு அந்த கரையா வந்து அதில் இருக்கும். அதை காலையில் இருந்துச்சு அந்த குஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு நல்ல உடம்புனுடைய வளர்ச்சி, கறியினுடைய வளர்ச்சி அதிகமாகும். சரி, அப்படி முடியல, தீவனம் வாங்கி போடுறேன்னு வச்சுக்கோங்க, ராயோ சோளமோ கம்போ என்ன சந்தையில் கிடைக்குதோ விலை கம்மியாக இருக்கிறத வாங்கி அப்படியே போடாமல் அதையே கொஞ்சம் உடச்சி பாதியாக முக்கால்வாசி உடச்சி அந்த கோழிக்கு தீவனம் கொடுக்கணும். தீவனம் கொடுக்கறதுலேயும் முறை இருக்கு. தண்ணியில் ஊற வச்சுன்னு சொன்னால் அது ஜீரணிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு தீனி கொடுக்கக்கூடாது. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம தீனி கொடுத்தோம்னு சொன்னால் அது போய் சோம்பேறித்தனம் படுத்துக்கு சாப்பிட் நல்லா சாப்பிட்டு, அதனால் காலையில் கொடுக்காமல் சாயந்தரம் நேரம் தான் அது கொடுக்கணும். காலையில் நேரம் என்ன, காட்டுக்குள்ளே அப்படியே சுற்றிட்டு பூச்சி புழுவு அது என்னென்ன கிடைக்குதோ அது போகலாம் நல்லா சாப்பிடும். சாப்பிடும்பொழுது அது விவசாயிகளுக்கு ஒரு அந்த எதிரி பூச்சிகளும் அது சாப்பிட்டுக்கும், அது ஒரு நன்மை. சரி, இப்படி அந்த கோழி தீவனம் சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தீவனம் சாப்பிட்டாச்சு, எத்தனை நாளைக்கு, குறைஞ்சது ஒரு 3 மாதம். 3 மாதம் அந்த கோழி அது தானாக சாப்பிட்றது, நாம் வந்து தானியத்துக்கு கொடுக்கறது. இப்போ நம்ம 3 மாதம் வளர்த்தணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2-2.5 கிலோ, குறைஞ்சது 3 கிலோ வரும், 2.5 கிலோ வரும், சராசரியாக 2.5 கிலோன்னு வச்சுக்கோங்க. ஒரு குஞ்சு 3 மாதத்தில் 2.5 கிலோ வருது. இப்போ இன்னத்த நிலைமையில் எங்கள் பகுதியில், பொள்ளாச்சி பகுதியிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கிலோ வந்து நாமளாக போய் வெட்டி விற்றோம்னு சொன்னால் 370-380 நாட்டுக்கோழி போகுது. ஆட்டுக்கறியெல்லாம் 400-500 தாண்டியாச்சு. இந்த நாட்டுக்கோழியினுடைய விலை கூடிகிட்டே போகுது. சரி, நம்மளால் விவசாயி வந்து நேரடியாக போய் அங்கே கடை போட்டு பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம அதுக்கு தகுந்த வியாபாரி இருக்குது, நிறைய இருக்காங்க வியாபாரிகள். மார்க்கெட்டை பற்றி, அதாவது விற்கிறத பற்றி நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, இருந்தால் சரி வந்து எடுத்துக்குவாங்க. அப்படி அவங்க வந்து உயிரோட எடை போட்டு எடுக்கிறதுன்னு சொன்னால் 270 ரூபாய்னு எடுக்கிறாங்க 1 கிலோ. அப்போ சராசரி 1 கோழி 1.5 கிலோன்னு போட்டுங்க. 1.5 கிலோன்னு போட்டிங்கன்னு சொன்னால் 270-135, கிட்டத்தட்ட 390-400 ரூபா. 1 குஞ்சு 3 மாதத்தில் 400 ரூபா. ஒரு கோழியிலிருந்து 10 முட்டை வைக்குது, 12 முட்டை வைக்குது. நான் சொன்ன மாதிரி அதை அழுகி போனதோ காக்கா உரியதை தூக்குனதோ தண்ணீர் விழுந்து போனாலும் 6 குஞ்சு வச்சுங்க சராசரியாக. அது தான் பராமரிக்கலன்னா அப்போ நம்ம கோழி வளர்த்து பிரயோஜனமே இல்லை. அப்போ 6 குஞ்சுக்கு வந்து 2400 ரூபா வருது, 2400 ரூபா வருது ஒரு பருவத்தில். அப்போ ஒரு வருஷத்துக்கு 4 பருவம் வருது. அப்போ அது 6 குஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6×12=14,000 வருது. அப்போ நீங்கள் என்ன தான் சேவன் வாங்கி கொடுத்தாலும் இந்த ஜாமான்கள்லாம் உடஞ்சாலும் ஒரு கோழிக்கு 8,000 to 10,000 ஒரு வருஷத்தில் எளிமையான முறையில் கிடைக்கிது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அதிகமாக வளர்த்த வேண்டாம், ஒரு 4 கோழி அல்லது 5 கோழி வளர்த்தினாலும் கூட நம்மளுக்கு எத்தனையோ செலவு, நல்லது கெட்டது, நம்ம சாதாரண வீட்டில் கரண்ட் கட்டணும் கட்டுறது, கேஸுக்கு, டிவி இதுக்கு, ஃபோனுக்கு, இதுக்கு செலவு பண்ணுறதுக்கெல்லாம் எளிமையான முறையில். அதில் பெண்களுக்கு வந்து ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு அனுபவபூர்வமான இது. ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பெண்கள் வீட்டில் எத்தனையோ வேலை, ஆண்கள் எத்தனையோ வேலையில் போய் சம்பாதிச்சாலும் பொம்பளை வேலைக்கு ஈடாகாது, காலையிலேருந்து பொழுது வரைக்கும் அவங்க இருக்குது. அதே நேரத்தில் ஓய்வு நேரத்தில் வந்து பக்கத்து வீட்டில் போய் ஏதோ ஆர்டி அடிச்சுட்டு இருக்காமல் டிவி பார்த்துட்டு ஒப்பாடி வச்சுட்டு இருக்காமல் இந்த பிரயோஜனமான முறையில் இந்த கோழி வளர்த்துனாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து நல்ல பலன். அதுலேயும் வந்து இன்னும் ஒரு தொழில்நுட்பத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் காக்கா உரிய தூக்கிறது பற்றி நான் சொன்னேன், நான் மறந்துட்டேன். என்னுடைய தோட்டத்தை நான் அனுபவம் சொல்கிறேங்க. இப்போ வந்து அந்த ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதனுடைய சத்தம், மாடுன்னா அது மாடு என்ன சத்தம் போடுதோ அதுக்கு தான் புரியும், கோழின்னு அதுக்கு புரியும், காக்காய்க்கு புரியும், நம்ம எப்படி பேசிக்கிறோம் அந்த மாதிரி. அப்போ அந்த கோழி பார்த்தீங்கன்னா அது எந்த காலேஜில் போய் படிச்சிருக்குது, எங்கேயுமே படிச்சதில்லை. பிறந்து ஒரு 3 நாள் கழிச்சு அந்த கோழி ஒரு சத்தம் கொடுக்கு, காக்காயோ கழுவோ நாயோ பூனையோ பாம்பையோ வந்து ஒரு சத்தம் கொடுத்த உடனே அந்த குஞ்சுகள் தேடி பிடிக்கி எங்கே போய் மறையலாம்னு சொல்லி போட்டு எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கங்க. வட்டார வழியில் இருந்ததுன்னா அந்த கழுகோ காக்காய் வந்து சுலுவமாக தூக்கிட்டு போய், ஒரு நாள் தூக்கிட்டு போச்சுன்னா அடுத்த நாள் அந்த நேரத்துக்கு அந்த கழுகு காக்காய் வந்து கண்டிப்பாக அந்த குஞ்சு தூக்கிட்டு போயிடும், அப்புறம் வளர்த்தி பிரயோஜனம் இல்லை. அதனால என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பக்கம் 2 குச்சி, ஒரு 2 முளத்தில் 3 முளத்தில் 2 குச்சி நட்ட வேண்டியது, குறுக்கு ஒரு குச்சி நட்ட வேண்டியது. நெட்டிட்டு பனையோலை இருக்கும், பனையோலை எடுத்து இந்த பக்கம் ஒரு கோவில் இந்த பக்கம் ஒரு கோவில் வச்சுன்னா கூடார் மாட்டை ஆகி அந்த எதிரி வந்து காக்காயோ கழுவோ வந்து ஒரு சத்தம் கொடுத்துங்கன்னா இந்த குஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகார் ஓடி போய் அந்த கூண்டுக்குள்ளே பூந்துக்கு. அப்போ அந்த கழுவோ காக்காயோ வந்து தூக்கிட்டு போகாது, அப்போ அந்த குஞ்சு தப்பிச்சுக்குது, அப்புறம் அது பார்த்து பார்த்து போயிடும், அப்புறம் குஞ்சு கூட்டிகிட்டு வந்து தன்னுடைய இடத்துக்கு வந்துடும். இது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம ஒவ்வொருத்தரும் முக்கியமாக கேணும், ஏன்னா வளர்த்து போட்டு நம்ம காக்கா உரிவு கொடுத்துருந்தா அப்புறம் என்ன பிரயோஜனம்? அதனால் இந்த ஒவ்வொரு விவசாயியும் அதாவது உபதொழில் விவசாயத்து கூட ஒரு உபதொழில் செஞ்சால் தான் மண்ணை நம்பி மண்ணிலின்னு ஒன்று வேலையாகாது. இருந்தாலும் அந்த ஒரு உபதொழில் ஆடு வளர்த்துறது, கோழி வளர்த்துறது, மாடு வளர்த்துறது, புறா வளர்த்துறது, இப்போ எத்தனையோ தொழில் இருக்குது. என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து நாட்டுக்கோழி வச்சுட்டுருக்கிறேன். எல்லா விவசாயத்தையும் நான் கேட்டுக்கிறதுன்னு சொன்னால் குறைஞ்சது புறவடையில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் போதும், நாட்டுக்கோழி வளர்த்து பாருங்கள், அப்புறம் நீங்கள் அதனுடைய பலன் என்னென்னு நீங்களே அனுபவிப்பீங்க. நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரைக்கும் நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றிய தனது அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டவர் பொள்ளாச்சி வடக்கு சி கோபாலபுரத்தைச் சேர்ந்த ஆர் முத்துச்சாமி அவங்க. நேயர்களே, இது போன்ற அனுபவம் தங்களுக்கும் இருந்தால் நம் வானொலி நிலையத்துக்கு தொடர்பு கொண்டு நம் நேயர்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0424-2243-105-5 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம்.